நண்பர்களே, தோழர்களே, எதிர்வருகின்ற ஞாயிறு கடல்சார் ஞாயிறு என்று நாம் கொண்டாடுகின்றோம், நினைவு கூறுகின்றோம். இந்த கடல்சார் ஞாயிறு இன்றைக்கு முக்கியத்துவம் பெறுவதற்கு சில முக்கியமான காரணங்கள் உண்டு. ஒன்று, உலகமயமாக்கல் பின்புலத்திலே வெளிநாட்டு கப்பல்கள் சுதந்திரமாக மீன் பிடிக்கலாம் என்ற ஒரு விதி வந்து இருக்கின்றதை பார்க்கின்றோம். அவ்வாறு வருகின்ற கப்பல்களுக்கு எரிபொருள் கூட சில நாடுகள் மலிவு விலையிலே அவர்களுக்கு தருகின்றார்கள். ஆனால் கேரளா இதனால் வருகின்ற உள்நாட்டு மீனவர்களுடைய பாதிப்பை மனதிலே கொண்டு வெளிநாட்டு கப்பல்கள் கேரளா சார்ந்த கடற்கரையில் ஆழ்கடல் மீன் பிடிக்க வரக்கூடாது என்று அவர்கள் தடை விதித்திருக்கின்றார்கள். அடுத்து, இவர்கள் வெளிநாட்டு கப்பல்கள் இந்த மாதிரி வருகின்ற போது அவர்கள் சிறிய குஞ்சு மீன்களையும் முட்டைகளையும் அரித்து எடுத்துவிட்டு தங்களுக்கு தேவையானவர்களை எடுத்துவிட்டு மீண்டும் மற்றவைகளை கடலிலே எரிந்து விடுகிறார்கள். அதனால் குஞ்சு மீன்களும் முட்டைகளும் பாதிப்புக்கு உள்ளாகி இந்த மீன் பெருக்கமானது பாதிக்கப்படுகின்றதை நாம பார்க்கின்றோம். ஒன்று. இரண்டாவது, இந்த கடல் தொழில் அப்படி மிகப்பெரிய தொழிற்சாலைகளில் இருந்து வருகின்ற கழிவுகள் எல்லாம் இந்த கடலிலேயே கலப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் சில இடங்களில் ரகசியமாக இந்த கடலுக்குள்ளே அணுகுண்டு பரிசோதனைகள் எல்லாம் நடக்கின்றன. இவ்வாறு இயற்கையை நாம் சீரழிக்கும் போது அதனால் வருகின்ற விளைவுகள் தான் சுனாமி போன்றவை. 2004 சுனாமி வந்தபோது மிகப்பெரிய பேரழிவை நாம சந்திக்க நேர்ந்தது. இது இரண்டாவது. மூன்றாவது, அரசு எடுத்துக்கொண்டோம் என்றால் அரசுகள் அந்த கடற்கரையிலிருந்து ஒரு 500 மீட்டருக்குள்ளேயே இந்த மீனவர்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த இடத்திலே உல்லாச விடுதிகளை, இந்த நல்ல பணம் படைத்தவர்களுக்கு உல்லாச விடுதிகளை கட்டி கொடுப்பதும் இருக்கின்றது. இதெல்லாம் அந்த கடற்கரையிலே வாழ்கின்ற மீனவர்களுடைய வாழ்வு மிகவே பாதிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அடுத்து ஒன்றை எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த மணல் அள்ளுதல். இந்த மாதிரி மணல் அள்ளுகின்ற போது மீன்கள் வந்து கரையிலே வந்து குஞ்சு பொறி முட்டையிட்டு குஞ்சு பொறிப்பதற்கு இந்த மணல் அள்ளுவது தடையாக இருக்கின்றது. அதனால் மீன் பெருக்கம் இதனால் பாதிக்கப்படுகிறதையும் பார்க்கின்றோம். இவ்வாறு மணல் அள்ளுபவர்கள் இந்த மணலில் இருந்து ஒரு குறிப்பிட்ட ரசாயனத்தை சேர்ந்து எடுப்பதற்காக உபயோகப்படுத்துகின்ற தன்மையும், அதற்கு பின்னால் இந்த மணலை அங்கே கொட்டுகிறதும், இது அந்த ரசாயன பொருள் கலவையிலே சில பாதிப்புகளை, இப்போது கடற்கரையிலே வாழ்கின்ற மக்களுக்கு சிறுநீரக பாதிப்பு அதிகமாக இருக்கிறது என்று அண்மையிலே உள்ள ஆய்வுகள் நமக்கு சொல்லுகின்றன. இதிலிருந்து நாம் என்ன தெரிகின்றோம் என்றால், இயற்கையை நாம் சிதைத்தோம் என்றால், அளவுக்கு மீறி இயற்கையை நாம் அழித்தோம் என்றால் இயற்கை மானிடரை அழித்துவிடும். ஏனென்றால் மானிடர் இயற்கையிலே வேரூன்றியவர்கள் என்பது ஒன்று. அடுத்து தமிழகத்திலே நாம் பார்த்தோம் என்றால் இந்த கச்சித்தீவு பிரச்சனை அதிகமாக பேசப்படுகிறது. 1974 தமிழகத்திலே திருவாளர் கருணாநிதி அவர்களும் மையத்திலே இந்திரா காந்தி அவர்களும் இருக்கும் போது இந்த கச்சித்தீவு ஆனது இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டது. இது சரியாக பாராளுமன்றத்திலே பேசி முடிவு செய்யப்பட்டு கொடுக்கப்பட்ட ஒன்று அல்ல. ஆனால் அப்படி கொடுக்கும் போது உள்ள ஒப்பந்தத்திலே என்ன இருக்கிறது என்றால், இந்த தமிழகத்தை சேர்ந்தவர்கள் ராமேஸ்வரம் பகுதியில் இருந்து மீன் பிடிக்க செல்கின்றவர்கள் அங்கு மீன் வலைகளை உலர்த்துவது மட்டுமல்லாமல் அங்கே மீன் பிடிக்கலாம் என்ற ஒப்பந்தமும் அதில் இருக்கின்றது. ஆனால் அண்மையிலே வந்திருக்கின்ற மோடி அரசானது அங்கே அவர்கள் மீன் பிடிக்க தடை இருக்கிறது, மீன் பிடிக்க கூடாது என்று சொன்னதனால் இந்த மக்களிடையே, குறிப்பாக மீனவ மக்களிடையே அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறவருடைய மிகப்பெரிய போராட்டமாக வெடிக்கின்ற தன்மை. அங்கு மீன் பிடிக்க போகின்றவர்களை இலங்கை இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் தினம் ஏறக்குறைய தினமும் பிடித்து அவருடைய வலைகளை, அவருடைய படகை சேதப்படுத்துவதும் ஆட்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதுமாக இது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கின்றது. இதற்கு பல்வேறு அமைப்புகளில் இருந்து எதிர்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன.
எக்ஸ் டி செல்வராஜ் அவர்களே, தற்போது சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கும் கச்சத்தீவு பிரச்சினை பற்றியும் குறிப்பிட்டீர்கள். தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடிப்பதால்தான் இலங்கை அரசு அவர்களை கைது செய்கின்றது என இலங்கையில் சிலர் சொல்ல கேள்விப்படுகின்றோமே.
அதாவது இந்திரா காந்தி காலத்துல இது கச்சத்தீவு தாரை பார்க்கப்பட்ட போது போதுமான அளவுக்கு கலந்துரையாடல் செய்யாமல் செய்யப்பட்டது என்பது ஒன்று. இரண்டாவது, அந்த ஒப்பந்தத்திலே இவர்கள் அங்கே மீன் பிடிக்கலாம் என்று சொல்வது இரண்டு. மூன்றாவது அவங்க இலங்கையில உள்ள அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் எல்லை மீறி வந்து மீன் பிடிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த ராமேஸ்வரத்தில் இருந்து மீன் பிடிக்க போறவர்களை கேட்டால் நாங்கள் எல்லையிலே தான் இருக்கின்றோம், கரையிலே எல்லைக்கோடு ரொம்ப தெளிவாக இருப்பது போல கடலிலே இருப்பதில்லை, அப்படி இருந்தும் நாங்கள் எல்லையிலே எல்லைக்கு உள்ளே இருந்து மீன் பிடிக்கும் போதும் கூட எங்களை இந்த மாதிரி அவர்கள் துன்புறுத்துகிறார்கள், அல்லாது பிற நாடுகளிலே இவ்வாறு எல்லை மீறி போகிறவர்களை இப்படி கொடுமைப்படுத்துவதில்லை, அவருடைய மீன்பிடி வலைகளை சேதப்படுத்துவதில்லை, படகுகளை சேதப்படுத்துவதில்லை, எங்களை கொடுமைப்படுத்துகிறார்கள். இதுவரை ஏறக்குறைய ஒரு 380 பேருக்கு மேல் உயிர் இழந்திருக்கிறார்கள், சிலர் தங்களுடைய உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், அந்த சிறையிலே இவர்களுக்கு போதுமான அளவு உணவு கொடுப்பதில்லை என்று இப்படி எல்லாம் தினமும் செய்தி வரும்போது இப்ப என்ன வந்து உருவாகி இருக்கிறது என்றால் அந்த கச்சத்தீவை நாம் மீண்டும் மீண்டும் எடுக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வும் பல்வேறு அமைப்புகளிடம், அதாவது மீனவ அமைப்புகள் மட்டுமல்ல இவர்களுக்கு சாதகமாக இருக்கின்ற அமைப்புகளிடமும் உருவாகி வருகின்றதை பார்க்கின்றோம். அண்மையிலே மோடி தன்னுடைய பதவியை ஏற்ற போது இலங்கையிலிருந்து ராஜபக்சே அவர்கள் வந்திருந்தார்கள், அதற்கு கடுமையான எதிர்ப்பு இருந்தது. ஒருவேளை அப்படி வந்ததனால் இந்த பிரச்சனை தீர்க்கப்படும் என்று பார்த்தார்கள், ஆனால் இந்த பிரச்சனை தீர்க்கப்படவில்லை என்பதால் இனி நாங்கள் இலங்கைக்கே சென்று நாங்கள் உண்ணாவிரதம் இருக்க போகிறோம் என்று ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது.
எக்ஸ் டி செல்வராஜ் அவர்களே, மொத்தத்தில் இந்த கடல்சார் ஞாயிறு முன்வைக்கும் சவால்கள் பரிந்துரைகள் என்னென்ன?
அதாவது ஒன்றை நாம் மனதிலே கொள்ள வேண்டும், இந்த கடலிலே மீன்பிடித்து தங்களுடைய வாழ்க்கை உரிமைகளையும் வாழ்க்கையை நடத்துகின்றவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருப்பதாக தெரியவில்லை. ஏனென்றால் ஒன்று, கடலிலே மீன் வளம் குறைந்து கொண்டே வருகின்றது என்பது ஒன்று. இரண்டாவது, இவர்கள் கடற்கரைக்கு பக்கத்திலேயே இவர்கள் தங்களுடைய வீடுகளையே அமைத்துக் கொண்டு தொழில் செய்கிறார்கள். இவர்களுக்கு அந்த கடல் கரையை தாண்டி வேறு இடங்களிலே இவர்களுக்கு நிலம் இல்லை. எனவே எதிர்வருகின்ற சந்ததிகள் கூட தங்கள் வீடு கட்டுவதற்கு நிலம் இல்லாத ஒரு நிலையை பார்க்கின்றோம். மூன்றாவது, இவர்களுக்கான ஒரு மாற்று தொழில் இல்லை, பரம்பரையாக இவர்கள் மீன்பிடித்தே வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள். எனவே இன்றைக்கு ஒரு மாற்று தொழிலை நோக்கி வருகின்ற தலைமுறைகள் தங்களுடைய குழந்தைகள் ஒரு மாற்று தொழிலை நோக்கி போக வேண்டும் என்று ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதால் இவர்கள் முன்வைக்கின்ற கோரிக்கை என்னவென்றால் எங்களுடைய நாங்களாவது இப்படி ஆகிவிட்டோம், எங்களுடைய குழந்தைகளுக்கு மாற்று தொழில் செய்வதற்கான வாய்ப்பு வசதிகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்கள் ஒன்று. இரண்டாவது, நவீன முறையிலே மீன் பிடிப்பதற்கான வாய்ப்புகளை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்கள் என்பது இரண்டு. மூன்றாவது, இந்த வெளிநாட்டு கப்பல்களும் மிக சுதந்திரமாக வந்து ஆழ்கடலிலே மீன் பிடிக்கிறார்களே, இவர்களை நீங்கள் தடுத்து நிறுத்துங்கள், இவர்களுக்கு இலவசமாக நீங்கள் மலிவு விலையில் எரிபொருள் கொடுப்பதையும் தடுத்து நிறுத்துங்கள் என்பதும் ஒன்றாக இருக்கின்றது. இவர்கள் கேட்பதெல்லாம் இது கூடங்களும் பிரச்சனையோடு இணைத்து பார்க்கும் போது எங்களுக்கு வாழ் உரிமையும் வாழ்வாதார உரிமையும் பறிக்கப்பட்டு கொண்டிருப்பதால் இது எங்களுக்கு வாழ்வு பிரச்சனை. எனவே எங்களுடைய வாழ்வு பிரச்சனையை நீங்கள் எதிர்கொள்வதற்கு எங்களுக்கு மாற்று வழிகளை அதற்கான வாய்ப்புகளை கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.
எக்ஸ் டி செல்வராஜ் அவர்களே, கடல்சார் ஞாயிறின் முக்கியத்துவம் இன்னும் அந்நாள் முன்வைக்கும் பரிந்துரைகள் பற்றி தொலைபேசி வழியாக எம் வத்திக்கான் வானொலி நேயர்களோடு பல தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி, வணக்கம்.